வணக்கம். தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒலி புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசிப்பவர் மதுமிதா. புத்தகத்தின் பெயர் பிரதாப முதலியார் சரித்திரம். எழுதியவர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள். பிரதாப முதலியார் சரித்திரம் அத்தியாயம் 12, வாசிப்பவர் மதுமிதா. என்னுடைய சம்மதத்தை என் தாயார் என் தகப்பனாருக்கு தெரிவித்த உடனே என் தகப்பனார் சம்பந்தி முதலியார் வீட்டுக்கு போய் ஞானாம்பாளை எனக்கு கன்னியாதானம் செய்ய வேண்டும் என்று கிரமப்படி கேட்டார். அதற்கு சம்பந்தி முதலியார் யாதொரு ஆட்சேபமும் சொல்லாமல் உடனே சம்மதித்தார். பிற்பாடு நிச்சய தாம்பூலம் மாற்றுவதற்காக பந்துக்கள் இஷ்ட மித்திரர்களுக்கெல்லாம் தாம்பூலம் அனுப்பி அவர்கள் எல்லோரும் சம்பந்தி முதலியார் வீட்டில் வந்து கூடினார்கள். நிச்சய தாம்பூலம் மாற்றுவதற்கு முன் சம்பந்தி முதலியார் என் பிதாவை நோக்கி, கல்யாணத்துக்கு பின்பு மாப்பிள்ளையும் பெண்ணும் ஆர் வீட்டில் இருக்கிறது என்று கேட்டார். உடனே என் தகப்பனார், இந்த விஷயத்தில் உமக்கு என்ன சந்தேகம் வந்தது? மாடு மேய்க்கிறவன் கூட மாமனார் வீட்டில் இருக்க மாட்டானே, என் பிள்ளை உம்முடைய வீட்டில் இருப்பானா என்றார். அப்படியானால் பெண் கொடுக்க சம்மதம் இல்லை என்று சம்பந்தி முதலியார் சொன்னார். என் பிள்ளைக்கு பெண் பஞ்சமா? உன் பெண் வேண்டியதில்லை என்று என் பிதா மொழிந்தார். சம்பந்தி முதலியார் அவர் பாட்டன் காலம் முதல் பிரபுவாகவும் என் தகப்பனார் அவருடைய தகப்பன் காலம் முதல் பிரபுவாகவும் இருந்தபடியால் சம்பந்தி முதலியார் தம்மை ஒருபடி உயர்ந்தவராக எண்ணிக்கொண்டு என் தகப்பனாரை பார்த்து, உன் பூர்வோத்திரம் தெரியாதா? உன் தகப்பனுடைய நாள் முதல்தானே நீ பிரபு, அதற்கு முன் உனக்கு ஜாதி ஏது என்று தூசித்தார். அவரை என் தகப்பனார், நீ அம்பட்டன் கோத்திரம் அல்லவா என்றார். இவரை அவர், நீ வண்ணான் கோத்திரம் அல்லவா என்றார். இப்படியாக அம்பட்டன் குப்பையை கிளறினால் அத்தனையும் மயிர் என்பது போல் இவர்களுடைய சம்பாதத்தால் மறைந்து கிடந்த எங்கள் பூர்வோத்திரங்கள் எல்லாம் வெளியாகிவிட்டன. அப்போது எங்கள் பந்துக்களில் ஒரு விருத்தர் கூட இருந்தார். அவர் யதார்த்தவாதி. அவர் தகப்பன் பாட்டன் காலத்தில் ஒன்றுமில்லாமல் இருந்த காலத்திலே பிரபுவானவர். என் தகப்பனாரும் சம்பந்தி முதலியாரும் தகப்பனார் பாட்டனார் காலத்து பிரபுவத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்த போது அந்த கிழவனாருக்கு கோபம் அதிகரித்து அவர்களை நோக்கி சொல்கிறார், நீங்கள் இருவரும் பிரபுக்கள் அல்ல, நான் தான் பிரபு. எவன் பிரபுவத்தை தானே சம்பாதிக்கிறானோ அவன் பெரியவனே அல்லாமல் தகப்பன் பாட்டனிடத்திலிருந்து பிரபுவத்தை சுதந்திரிக்கிறவன் எப்படி பிரபு ஆவான்? எவன் சுத்த வீரனோ அவனுக்கு பெருமையே அல்லாது அப்பன் பாட்டன் சுத்த வீரர்களாயிருந்ததை கொண்டு ஒரு பேடிக்கு பெருமை உண்டாகுமா? எவன் வித்வானோ அவனுக்கு மகிமையே அல்லாமல் அவன் பிள்ளை மூடனாயிருந்தால் அவனுக்கு வித்வான் என்கிற பட்டம் கிடைக்குமா? உங்கள் பாட்டனார் சம்பாதித்த ஆஸ்தி போய்விட்டால் ஒரு காசு முதலாய் சம்பாதிக்க உங்களுக்கு திறமையுண்டா? வித்தையும் புத்தியும் குணமும் உள்ளவன்தான் உயர்ந்தவனே தவிர அத்தன்மை இல்லாதவன் தன்னை உயர்ந்தவன் என்று சொல்லிக் கொள்வது எப்படி என்றால், தூக்குண்ணும்படி தீர்மானிக்கப்பட்ட ஒரு கொலைகாரன் தூக்கு மரத்தின் மேல் நின்று கொண்டு தான் எல்லாரிலும் உயர்ந்தவன் என்று சொல்லுவதற்கு சமானம் என்று அந்த கிழவனார் ஒரு பக்கத்தில் குறுக்கே இறங்கி பேச தலைப்பட்டார். சம்பந்திகள் இருவரும் மரியாதை பன்மை போய் அவமரியாதைக்குரிய உரிமையிலும் டகர பிரயோகங்களிலும் வாய் சண்டையிலிருந்து கை சண்டையிலும் பிரவேசித்தார்கள். கை சண்டையிலிருந்து கத்தி சண்டையில் பிரவேசிக்க எத்தனமாய் இருந்தபோது கூடியிருந்த பந்துகள் நயமான வார்த்தைகளை சொல்லி விளக்கிவிட்டார்கள். கடைசியில் சம்பந்தி முதலியார், என் மகளை ஒரு நாய்க்கு கொடுத்தாலும் கொடுப்பேனே அல்லாது உன் மகனுக்கு கொடுக்கறதில்லை என்று சபதம் கூறினார். என் தகப்பனார், என் மகனுக்கு ஒரு கழுதையை கொண்டாலும் கொள்ளுவேனே என்று உன் மகளை கொள்ளுகிறதில்லை என்று மார்பு தட்டி கொண்டு வந்துவிட்டார். இவ்வகையான எங்களுடைய கல்யாணம் நாய் சம்பந்தத்திலும் கழுதை சம்பந்தத்திலும் முடிந்தது. அன்று முதல் சம்பந்தி முதலியாருக்கும் எங்களுக்கும் யாதொரு சம்பந்தமும் இல்லாமல் போய்விட்டது. அவர்கள் வீட்டுக்கு நாங்கள் போகிறதும் இல்லை, எங்கள் வீட்டுக்கு அவர்கள் வருகிறதும் இல்லை. அவர்களுடைய சிநேகிதர்கள் எங்களுக்கு விரோதிகள், அவர்களுடைய பகைவர்கள் எங்களுக்கு இஷ்டர்கள். அவர்களுடைய வேலைக்காரர்களுக்கும் எங்கள் வேலைக்காரர்களுக்கும் பகை, அவர்களுடைய ஆடு மாடுகளுக்கும் எங்களுடைய ஆடு மாடுகளுக்கும் பகை. இப்படி பிரமாதகமாக கலகம் மூண்டு விட்டது. ஆனால் இந்த கலகத்தில் நானும் ஞானாம்பாலும் என் தாயாரும் அவள் தாயாரும் இந்த நாலு பேர் மட்டும் சம்பந்தப்படவில்லை. எங்கள் தாய்மார்கள் தங்கள் கணவர்களை சமாதப்படுத்தக்கூடிய வரையில் முயன்றும் பயன்படவில்லை. சம்பந்த முதலியார் தம்முடைய சபதத்தை நிறைவேற்றும் பொருட்டு பல ஊர்களுக்கு கடிதம் அனுப்பி தம் மகளுக்கு மாப்பிள்ளை விசாரிக்க ஆரம்பித்தார். அதை கேட்டு என் தகப்பனாரும் பல ஊர்களுக்கு கடிதம் போக்கி எனக்கு பெண் விசாரிக்க தொடங்கினார். ஞானாம்பாளை தவிர வேறே தேவஸ்திரீ யாராயிருந்தாலும் விவாகம் செய்கிறதில்லை என்றும் என் தகப்பனார் பிரயத்தனங்களுக்கு இடம் கொடுக்கிறதில்லை என்றும் எனக்குள்ளே நிச்சயித்துக் கொண்டேன். ஆனால் ஞானாம்பாள் ஸ்திரீ ஜாதியானதால் அவளுடைய தகப்பனார் அவளுக்கு வேறே புருஷனை தேடி பலவந்தமாய் கல்யாணம் செய்துவிட்டால் என்ன செய்கிறதென்ற கவலை என்னை வாதித்தபடியால் அவளை ரகசியத்தில் எங்காவது அழைத்து போய் விவாகம் செய்து கொண்டு திரும்பி வருகிறதென்று தீர்மானித்துக் கொண்டு இந்த தீர்மானத்தை அவளுக்கு கடித மூலமாக தெரிவித்தேன். நான் எங்கே கூப்பிட்டாலும் அவள் சந்தோஷமாக வருவாள் என்றும் யாதொரு ஆட்சேபமும் சொல்ல மாட்டாள் என்றும் நம்பி இந்த கடிதத்தை அனுப்பினேன். ஆனால் அவளுடைய மறுமொழியை பார்த்த உடனே என்னுடைய ஆசை நிராசையாய் போய்விட்டது. அந்த மறுமொழி வருமாறு: என் பிரியமுள்ள அத்தான், தாங்கள் அனுப்பிய கடிதத்தை பார்த்து துக்க சாகரத்தில் முழுகினேன். தாங்கள் எனக்கு எழுதிய கடிதம் போல் ஒரு தாசிக்கு கூட ஒருவரும் எழுத துணியார்கள். என்னிடத்தில் என்ன துர்மார்க்கத்தை கண்டு அப்படிப்பட்ட கடிதத்தை எனக்கு எழுதினீர்கள்? நாம் இருவரும் எங்கேயாவது போய் அந்தரங்கத்தில் கல்யாணத்தை முடித்துக் கொள்ளலாம் என்று எழுதியிருக்கிறீர்கள். விவாகம் இல்லாத ஒரு கன்னிகையும் பிரம்மச்சாரியும் சேர்ந்து கொண்டு வெளிப்படுவதனால் உண்டாகிற அவமானமும் அபவாதமும் உலகம் உள்ளவரையில் நீங்குமா? என்னை இந்த அவமானத்துக்கு உட்படுத்த நான் உங்களுக்கு என்ன துரோகம் செய்வேன்? இந்த விஷயத்தில் புருஷர்களுக்குண்டாகிற அவமானத்தை பார்க்கினும் ஸ்திரீகளுக்குண்டாகிற அபவாதம் 100 பங்கு பெரிதென்று தாங்கள் ஏன் யோசிக்கவில்லை? ஐரோப்பியர்களுக்குள்ளே நடக்கிற காந்தர்வ விவாகத்தை புகழ்ந்து பேசுகிறீர்கள். அவர்களுக்குள்ளே பெண்ணுக்கும் புருஷனுக்கும் வயது முதிர்ந்த பின்பு விவாகம் நடப்பதும் தவிர விவாகத்துக்கு முன்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் அந்தரங்கத்தில் சந்திப்பதும் சம்பாஷிப்பதும் வழக்கமாய் இருக்கின்றது. ஸ்திரீ புருஷர்கள் ஒருவரை ஒருவர் பாராமலே அதிபால்யத்தில் கல்யாணம் நடக்கிற வழக்கமுள்ள இத்தேசத்துக்கு காந்தர்ப விவாகம் தகுதியா? விவாகத்துக்கு முன்பு ஸ்திரீ புருஷர்களுக்குள் நடக்கிற அந்தரங்க சல்லாபத்தினால் விளைகிற தீமைகளை குறித்து ஐரோப்பியர்களே முறையிடுகிறதும் தவிர நியாய ஸ்தலங்களில் வரும் வழக்குகளிலும் அந்த தீமைகள் இன்னவை என்று நாம் அறிகிறோமல்லவா? அந்த துர்வழக்கத்தை இத்தேசத்துக்கு கொண்டு வர யாராவது முயற்சி செய்வார்களானால் அவர்கள் தேசாபிமானிகள் அல்லவென்பது ஸ்பஷ்டம். பெரும்பாலும் தாய் தந்தைமார்கள் தங்களுடைய பிள்ளைகளின் நலத்தையே கருதுவார்கள். ஆகையால் தாய் தகப்பன்மார்களுடைய அபிப்பிராயப்படி நடப்பது உசிதமாயிருக்கின்றது. ஆனால் ஆடு மாடுகளுடைய சம்மதத்தை கேளாமல் அவைகளை விலை கூறுவது போல் தகுந்த வயது உள்ள பிள்ளைகளுடைய இஷ்டத்தை எவ்வளவும் மதியாமல் தாய் தந்தைமார்கள் தங்கள் இஷ்டப்படி நடத்த முயலுவார்களானால் அப்படிப்பட்ட விவாகத்துக்கு சம்மதிக்காமல் நிராகரிக்க பிள்ளைகளுக்கு பூரண சுதந்திரம் உண்டாயிருக்கின்றது. தங்களுக்கு கன்னிகையாகிய நான் கடிதம் எழுதுவது அனுசிதமாயிருந்தாலும் என்னுடைய அபிப்பிராயம் தெரியும் பொருட்டு இந்த கடிதம் மட்டும் எழுதினேன். இனிமேல் எழுத மாட்டேன். தாங்கள் ஒருதரம் எனக்கு செய்த உபகாரத்தையும் மறவேன். இங்களும் இங்கனம் தங்கள் விதேயை ஞானாம்பாள். இந்த கடிதத்தை பார்த்த உடனே என்னுடைய புத்தி எந்த ஸ்திதியில் இருந்திருக்கும் என்று நீங்களே உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த கடிதத்தை திருப்பி திருப்பி 1000 தரம் படித்தேன். நான் என்னுடைய கடிதத்தை எவ்வளவு நம்பிக்கையோடு கூட எழுதியிருந்தேனோ அவ்வளவுக்கு அவளுடைய மறுமொழி முழுதும் பிரதிகூலமாயிருந்தது. என்னை விவாகம் செய்து கொள்ள அவள் சம்மதம் உள்ளவள் என்பது கூட சந்தேகத்தில் வந்துவிட்டது. ஆனால் தகுந்த பிராயமுள்ள பிள்ளைகளுடைய இஷ்டத்தை தாய் தகப்பன்மார்கள் எவ்வளவும் கவனிக்காவிட்டால் அப்படிப்பட்ட விவாகத்தை பிள்ளைகள் நிராகரிக்கலாம் என்று அவள் எழுதிய ஒரு வாக்கியம் மட்டும் கொஞ்சம் நம்பிக்கைக்கு ஆஸ்பதமாயிருந்தது. தண்ணீரில் விழுந்து தத்தளிக்கிறவர்கள் ஒரு துரும்பு அகப்பட்டாலும் அதை பிடிப்பது போல நான் அந்த அற்ப நம்பிக்கையை கொண்டு என் மனதை திடப்படுத்திக் கொண்டேன். அவளுடைய கடிதத்தின் முதற்பாகங்கள் கோபமாயிருந்தாலும் நீங்கள் செய்த உபகாரத்தை மறவேன் என்கிற கடைசி வாக்கியத்தை கொண்டு அவள் கோபம் தணிந்து விட்டதாக நிச்சயித்துக் கொண்டேன். பிரதாப முதலியார் சரித்திரம் அத்தியாயம் 12 நிறைவுற்றது. தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒளி புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசித்தவர் மதுமிதா. நன்றி, வணக்கம்.